கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. இரு உள்ளங்கள் 10 அத்தியாயம். இன்பவள்ளி கூற தொடங்கினாள்.
அதைத்தான் கூறியிருக்கின்றாயே, உன் தாயின் பெயர் என்னவென்று கூறினாய்?
என் தாயின் பெயர் சித்திரவள்ளி. என்னை பெற்றெடுத்த புன்னை மர நிழலில் வளர விட்டுவிட்டு என் தாய் கடற்கரையிலே என் தந்தை வரவை நோக்கி காத்திருந்தாள். நான் தாயை காணாமல் அழுதேன். முல்லைத்தீவின் மாஞ்சோலையிலே அமர்ந்திருந்த குயில் ஒன்று ஓடி வந்தது. என் அருகே வந்து அமர்ந்தது. தென்றல் அடித்தது. தென்றல் இனிய மனத்தை சுமந்து வந்தது. குயிலுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. என்னை சுற்றி வந்து கீதம் இசைத்தது. நான் அழுகையை நிறுத்தினேன். மெல்ல கண்மலர்ந்தேன். விழித்துக் கொண்டேன். குயில் ஓடி சென்று தேன் வண்டை அழைத்து வந்தது. வண்டு பார்த்தது. என் பசி அறிந்தது. உடனே பறந்தது. இதுவரை உண்ணாத மலரின் தேனை சேமித்து வந்து பிழிந்தது. என் பசி அடங்கியது. நான் என் பொக்கை வாயை காட்டி சிரித்தேன். காலையும் கையையும் விண்வின் என்று உதைத்துக் கொண்டேன். குயில் ஓடி சென்று மயிலை அழைத்து வந்தது. மயில் என்னை கூர்ந்து கவனித்தது. வானம் கருத்திருந்தது. எங்கோ இடிமுழக்கம் கேட்டது. மயில் தன் தோகையை விரித்தாடியது. இவைதான், இவைதான் தேவி எனக்கு இனிய குரலை கொடுத்தன, இன்ப நடனமாட கற்றுக் கொடுத்தன. பஞ்சவன் மாதேவி கலகலவென்று சிரித்து விட்டாள். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த இடத்திற்கு குந்தவை வந்தாள். இன்பவள்ளியை அழைக்க இன்பவள்ளி முல்லைத்தீவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்டவுடன் சற்று மறைந்து நின்றாள். வானதியும் வந்தாள் இளைய பிராட்டியை தேடி. இளைய பிராட்டி அங்கிருப்பது தெரியாமல் இன்பவள்ளியும் பஞ்சவன் மாதேவியும் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று அறிய ஆவலுற்றவளாய் அவளும் பிறர் அறிய வண்ணம் நின்றாள். ஒருவர் இருப்பது மற்றவருக்கு தெரியாது. இவ்விருவர் இருப்பதும் மற்றவருக்கும் தெரியாது. பஞ்சவன் மாதேவி கலகலவென சிரித்தவுடன் இன்பவள்ளி கேட்டாள், எனக்கு இனிய குரலை கொடுத்தது யார் என்று கேட்டீர்கள்? எனக்கு இனிய நடனமாட கற்றுக் கொடுத்தவர் யார் என்று கேட்டீர்கள்? ஆனால் உங்களை ஒன்று கேட்கின்றேன், பதில் கூறுங்கள். உங்கள் நாட்டிலேயே இருப்பவர் ஒருவருக்கு இனிய குரலை கொடுத்தது யார் என்று கேட்கவில்லையே.
எங்கள் நாட்டிலே இனிய குரலோடு பாடக்கூடியவர் பலர் இருக்கலாம். அவர்கள் அனைவரையும் எனக்கு தெரியுமா?
உங்கள் நாட்டில், உங்கள் ஊரில், உங்கள் மாளிகையில்?
எங்கள் நாட்டில், எங்கள் ஊரில், எங்கள் மாளிகையிலா?
ஆம் தேவி.
புதிர் போடுகிறாயே.
புதிர் என்று தேவி, புரிந்து கொள்வீர்கள் நீங்கள். அவர் புதியவர் அல்லர். அவர் இந்த நாட்டில் எல்லோராலும் மதிக்கப்படுகின்றவர். இனிய குணம் படைத்தவர் என்று பாராட்டப்படுகின்றவர்.
ஆண்மகனா?
ஆமாம், இளவரசர்.
யாரை கூறுகிறாய்? மன்னரின் மகன் மதுரனையா?
இல்லை, அவருக்கு பாட தெரியும் என்று எனக்கு தெரியாது.
அவரும் இல்லை என்றால் வேறு யார்? சொல் இன்பவள்ளி.
அவர் இந்த நாட்டின் செல்வர்.
யாரை சொல்கின்றா இன்பவள்ளி? அருள்மொழிவர்மரையா
என்று வியப்போடு கேட்டாள் பஞ்சவன் மாதேவி. பரபரப்பும் படபடப்பும் மிகுந்திருந்தன அவளிடம். இன்பவள்ளி அமைதியாய் பேசினாள்.
ஆம் தேவி, உங்கள் இளவரசருக்கு ஆட தெரியும் பாட தெரியும். அவை எப்படி உனக்கு தெரியும்?
பஞ்சவன் மாதேவி உடனே கேட்டாள். இன்பவள்ளி உதட்டை கடித்துக் கொண்டாள்.
சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம்
என்று எண்ணிக்கொண்டிருந்த ஒன்றை சொல்லிவிட்டோமே என்று ஒரு கணம் எண்ணினாள். நேரடியாக அவள் கேள்விக்கு மறுமொழி கூறாமல் தான் வேறு கேள்வியை கேட்டாள்.
ஏன் தேவி, நேற்று அவர் வந்திருந்தாராமே, உங்களுக்கு தெரியுமா? வந்திருந்தாரா? எனக்கு தெரியாதே, உனக்கு தெரியுமா?
தெரியும். அவர் என்னோடு பேசினார். என் பாடலை கேட்டு ஓடோடி வந்தார். அவரும் நானும் குன்றக்குறவை ஆடினோம்.
குன்றக்குறவையா?
ஆம், கை கோர்த்து ஆடினோம். அவர் முருகனானார், நான் வள்ளியானேன். அவர் கண்ணனானார், நான் நப்பின்னையானேன். அவர் மாறனானார், நான் வதியானேன். அவர் கிளியானார், நான் பழமானேன். அவர் குழலானார், நான் காற்றானேன். அவர் களிரானார், நான் பிடியானேன். அவர் வண்டானார், நான் தேனானேன். அவர் இடியோசியானார், நான் மின்னொழியானேன். நான் மண்ணானேன், அவர் மழையானார்.
ஆஹா இன்பவள்ளி, உனக்கு என்ன வந்துவிட்டது? இளவரசரை சம்பந்தப்படுத்தி இப்படியெல்லாம் கற்பனை செய்கின்றாயே.
கற்பனை, கனவு. முதலில் கற்பனை, பிறகு கனவு, அதன் பிறகு நனவு.
என்ன சொல்கின்றாய் இன்பவள்ளி? அருள்மொழிவர்மரை நீ பார்த்தாயா? அழகே உருவெடுத்து அவரை கண்டாயா? ஏன் என்னை கூப்பிடவில்லை?
அழகே உருவான அவரை அரண்மனை பணிப்பெண்கள் அனைவரும் கண்டனர். ஆஜான பகவான உருவம், மாந்தளிரின் இனிய வண்ணம், கோவை கனி இதழ், செவ்வாய் குவளை கண்கள், கூறிய நாசி, சுருள் சுருளான கேசம்.
அடிக்கள்ளி, நீ அவரை பார்த்துவிட்டு வர்ணிக்கின்றாய். பிறகு ஆடவரை இப்படி இமை கொட்டாது பார்த்து அங்கமங்கமாக வர்ணிக்கலாமா?
பணிப்பெண்களும் பெண்கள் தாமே, அவர்கள் மட்டும் வர்ணிக்கலாமா? தோளை வர்ணித்தார்கள். முழங்காலுக்கு மேலாக நீண்டு வளர்ந்த கரங்களை வர்ணித்தார்கள். ஏறும் நடையை வர்ணித்தார்கள். முல்லை நகையை வர்ணித்தார்கள். முகத்தின் ஒளியை வர்ணித்தார்கள். அவர்கள் அங்கமங்கமாக வர்ணித்த போது நான் வர்ணிக்க கூடாதா?
அவர்கள் பணிப்பெண்கள்.
பணிப்பெண்களுக்கு அத்தகைய பெயர் கிடைக்குமானால் நானும் அடிமைக்கு அடிமையாக விட சுத்தமே.
நீ அரசு குடும்பத்தவள் என்று கூறியிருக்கின்றாய்.
இருக்கலாம். முன்பு ஒருவருக்கு அடிமையாகி விட்டோம். அவரது சாம்ராஜ்யத்தில் அடிமையாகவே இருந்து அவரை என்றென்றும் கண்டு கண்டு வர்ணித்து காலம் கழிக்க விரும்புகின்றேன். இந்த சொல்லை அவள் சொன்னவுடன் இளைய பிராட்டி புரிந்து கொண்டாள். அவள் உடல் படபடுத்தது, உடலெங்கும் புல்லரித்தது. இந்த சொல்லை அவள் சொன்னவுடன் வானதி முகத்தை சுழித்தாள். இளவரசரை பற்றி இவர்கள் ஏன் பேசுகின்றார்கள் என்று வேதனை உற்றாள். அங்கம் அங்கமாக ஏன் வர்ணிக்கின்றார்கள் என்று கோபம் கொண்டாள். பருவத்தின் எழிலை தாங்கி நிற்கும் பெண்களாக இல்லாமல் ஓர் ஆடவரை பற்றி, இளவரசரை பற்றி, அதிலும் மேலாக என் இதய மன்னரை பற்றி பேச அவர்களுக்கு துணிவு எப்படி வந்தது என்று குமரினாள். எல்லாம் இளைய பிராட்டி கொடுக்கும் இடம் என்று அழுத்து கொண்டாள். இருவரும் தாம் நிற்பது கூட தெரிவிக்காது இருந்தனர். பஞ்சவன் மாதேவி இன்பவள்ளியை நோக்கி கேட்டாள்.
இன்பவள்ளி, நீ என்னென்னவோ சொல்கின்றாய்? நீ அருள்மொழிவர்மரோடு பேசினாயா? என்னை ஏன் எழுப்பவில்லை இன்பவள்ளி? நான் தூங்கியவுடன் அவர் வந்தாரா? உன் பாட்டை கேட்டு நிச்சயம் அவர் மயங்கியிருப்பார். உனக்காகவே மாணிக்கபாசக பெருமான் காதலால் வேதனையூற்று பெண்படும் நிலையை தெரிவிக்கும் பாடலை எழுதி வைத்திருக்கின்றாரோ? அருண்மொழிவர்மரோடு நடனமாடினாயா? அவரோடு சேர்ந்து பாடினாயா? அவர் ஆடினாரா, நீயும் பாடினாயா? அவர் பாடினாரா, நீயும் ஆடினாயா? இன்றும் வருவாரா?
இன்பவள்ளி பெருமூச்சு விட்டாள்.
அவர் வருவாரா? யாருக்கு தெரியும்? நானும் தான் காத்திருக்கின்றேன். நான் கூட காத்திருக்கிறேன் இன்பவள்ளி. பெரிய பழுவேட்டரையரின் மகள் காத்திருப்பதாக நீ சொன்னால் அவர் சந்தோஷப்படுவார்.
நான் பல நாட்களாக காத்திருக்கின்றேன்.
என்ன சொல்கின்றாய் இன்பவள்ளி?
முல்லைத்தீவில் மோகன நிலவழியில் கடற்கரையில் நின்று கண் சோராது காத்திருக்கின்றேன்.
ரத்தின வியாபாரியை என்னை அல்லவோ காத்திருந்தாய்?
என்றேனும் திரும்பி வருவார் என்று எண்ணி காத்திருந்தேன்.
பாதி கூறி நிறுத்தினாயே, அந்த கதையை கூறுகின்றாயா?
ஆமாம், கதைதான். காதல் கதையில் ஏமாற்ற காண்டம் நீங்கி, சோக காண்டம் நீங்கி, நம்பிக்கை காண்டம் பிறந்திருக்கிறது. என் தாய்க்கு நேர்ந்த கதை எனக்கு நேரும் என்று என் தந்தை எச்சரித்தும் காத்திருந்தேன்.
உன் தாயை அரசகுமாரன் ஒருவன் ஏமாற்றினான் என்றாய்?
அரசகுமாரர்கள் சாதாரண பிரஜையாக வேடம் பூணுவர் என்பது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் நம்பினேன்.
சொல்லு, சுவாரஸ்யமாக இருக்கிறதே.
அதைவிட சுவாரஸ்யமானது, நான் என் தாயை போன்ற முல்லைத்தீவில் காத்திராமல் சோழ நாட்டிற்கே தேடி வந்தது.
ரத்தின வியாபாரியா?
ரத்தின வியாபாரியா? அவர் ரத்தின வியாபாரி, வைர வணிகர், வைடூரிய வணிகர். மரகதம் கோமதம் என்று இந்த உலகத்து செல்வம் எவ்வளவு உண்டோ அவ்வளவையும் படைத்த பெரும் வணிகர். அவற்றையெல்லாம் விட பெரும் கள்வர்.
கள்வரா?
ஆம், மக்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட கள்வர்.
எந்த நாட்டு மக்கள் உள்ளத்தை? இன்பவள்ளி,
உன் உள்ளங்கவர் கள்வன் ஒரு அரசகுமாரன் என்கின்றாயா?
எந்த நாட்டு அரசகுமாரன் இன்பவள்ளி உன்னை ஏங்கி தவிக்க வைத்து விட்டிருப்பவன்? காணும் அரசகுமாரர்களை வர்ணித்து வேதனையுறும் அளவுக்கு உன்னை ஏங்க வைத்தவர் எவர்? இப்போது கூறு. நான் என் தந்தையிடம் அந்த அரசகுமாரரை வென்று உன்னிடம் சேர்ப்பிக்க செய்கின்றேன்.
முடியாது தேவி, முடியாது. அவரை வெல்ல யாரால முடியாது என்பதை நான் தெரிந்து கொண்டு விட்டேன். அவர் விழிகளை கண்ட மாத்திரத்தில் எல்லோரும் அடிமையாகி விடுவார்கள்.
இல்லை இல்லை, இந்த நாட்டு வீரர்களின் பலம் உனக்கு தெரியாது.
இந்த நாட்டு வீரர்களுக்கு அவர் வீரர்.
இன்பவள்ளி, நீ பேதை, உனக்கு ஒன்றும் தெரியாது.
அது உண்மை, நான் பேதைதான். பேதையோடு அனாதையும் கூட. முல்லைத்தீவில் இருக்கும் போதே நான் அந்த வணிகரை அரசர் என்று அறியவில்லை. அறிந்திருந்தால் என் இதயத்தை பறிகொடுத்திருக்க மாட்டேன், அல்லது அவரை விட்டு பிரிந்திருக்க மாட்டேன்.
இப்போதும் ஒன்றும் மூழ்கி போய்விடவில்லையே. என்று ஒரு வார்த்தையை கூறிவிடு. அந்த அரசகுமாரரை நான் தேடி கண்டுபிடித்து சொல்வேன்.
உண்மையாகவா தேவி?
ஆம் இன்பவள்ளி.
கண் எதிரே காண்பவரை கண்டுபிடிப்பதற்கு அரசகுமாரியால் தான் முடியுமோ?
என் சொல்லை எவரும் தட்டமாட்டார்கள் இன்பவள்ளி. உன் உள்ளம் கவர்ந்த அரசகுமாரர் யார் என்று கூறு.
நான் மதுரனிடம் கூறுகின்றேன்.
முன்பே எனக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்க தக்க ஆசானை அழைத்து வருமாறு வேண்டினேன், நீயே வந்துவிட்டாய். மதுரனால் இல்லாவிடில் இளவரசியிடம் கூறுவேன்.
இன்பவள்ளி தன்னை மீறி நகைத்து விட்டாள். ஆனால் அந்த சிரிப்பில் ஏளனம் இல்லை, ஏக்கம் இருந்தது.
ஏன் நகைக்கின்றாய் இன்பவள்ளி? என்னால் இயலாது என்றா? என் திறமை உனக்கு தெரியாது. என் தந்தை பெரும் வீரர், இந்த நாட்டை ஆட்டி படைத்தவர். எங்கள் மூதாதையர் சேர நாட்டை சேர்ந்தவர்கள். சேர நாட்டினர் பெரும் வீரர்கள். என்னை பற்றித்தான் நான் உனக்கு முன்பே கூறியிருக்கின்றேன். என் சிறிய தந்தை என்னை இந்த நாட்டு அரசியாக எண்ணுகிறார். அரசியாகும் தகுதியை நான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாமா?
பஞ்சவன் மாதேவி கூறிய இந்த சொல் வானதியின் இதயத்தை கலக்கியது. இன்பவள்ளி இதுவரை கூறி வந்ததில் குழப்பம் கொண்டிருந்த அவள் பஞ்சவன் மாதேவியின் வார்த்தையால் வேதனை அடைந்தாள். இளைய பிராட்டிக்கு எல்லாம் புதிராக இருந்தது.
சொல் இன்பவள்ளி, சொல். உன் உள்ளம் கவர்ந்த அரசிலங்குமாரன் யார்? சொல். சொன்னால் என்று உன் கதை பூரணமாகும்.
ஆம், என் கதை பூரணமாகும். இவ்வளவு நாள் மனத்துக்குள் அடக்கி வைத்திருக்கும் காதல் காவியமே பூர்த்தியடையும். ரத்தின வணிகரை காணலாம் என்று எண்ணியிருந்தேன், ஆனால் இவ்வளவு விரைவில் கண்டுவிடுவேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. கோலாகலமான வரவேற்பின் போது அவரை கண்டேன், பிறகு காணவில்லை. ரத்தின வணிகரும் இந்த நாட்டு பெரும் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டவரும், என் உள்ளம் கவர்ந்தவரும் ஒருவர் என்பதை கண்டேன். என்றாவது அவரை சந்திப்போம் என்ற எண்ணத்தில் வாழ்கின்றேன். தேவி, முடியுமா தங்களால் அவரை என்னிடம் கொண்டு சேர்க்க? அரசியகம் தகுதியுடையவர்களாயிற்றே, உங்களால் முடியுமா? அவர் மாளிகையில் பணிப்பெண்ணாக இருந்தாவது காலம் கழிப்பேன். ஏனென்றால்
பனிப்பெண்ணுக்குத்தானே ஆடவரை காண உரிமை உண்டு. பனிப்பெண்ணுக்குத்தானே இளவரசரை வர்ணிக்கும் உரிமை உண்டு. இன்பவள்ளியின் குரலில் குழைவு இருந்தது. இதயத்தை திறந்து உணர்ச்சிகளை கொட்டிவிட்டு நிம்மதி இருந்தது. காற்று விறுவிறு என்று அடிக்கவில்லை. பூமி பிளந்து எவரையும் விழுங்கவில்லை. எவரும் நிலை தடுமாறி விழவில்லை. எல்லாம் எப்போதும் போலவே இருந்தன. மறைந்து கேட்டுக் கொண்டிருந்த வானதி இன்பவள்ளி பேச்சை முடிக்கும் முன்பே வந்த சுவடை தெரியாமல் சென்று விட்டாள். இன்பவள்ளியின் கடைசி சொல்வரை இருந்து பெருமூச்சோடு குந்தவை அங்கிருந்து ஒன்றும் தெரியாதவள் போல அவர்களை தேடி வருவது போல் வர எத்தனைத்தாள். பஞ்சவன் மாதேவியிடமிருந்து எதிரொலி வரும் முன்னரே அவர்களுக்கு இடையே வந்துவிட குந்தவை விரும்பினாள். இந்த கதையின் ஒவ்வொரு அத்தியாயமும் வாரத்திற்கு 3 அல்லது 4 நாட்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இன்னும் வெளியிடப்படாத அத்தியாயங்கள் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு பின்பு பதிவேற்றப்படும். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.